பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், எங்களை ஆட்கொண்டதுக்காய் நன்றி ஆண்டவர். நீரே நல்ல போதகரப்பா, நீரே நல்ல போதகரப்பா, எங்களை தொடர்ந்து நீர் வழிநடத்தும்படியா நாங்கள் வச்சது எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்புக்கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்து பிதாவே. ஆமா, எல்லாரும் நமஸ்கார். ஆகவே இந்த விதத்திலிருந்து ஒரு பகுதிக்கு பார்த்து நாங்கள் கடன் செல்ல போகிறோம். இந்த வேதத்தில் எனக்கு குறித்து பார்த்தால், ஆரம்பத்திலே பார்த்தால் பிதா என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை வெளியரங்கமாய் வருவதை குறித்த காரியங்களை சொல்லப்பட்டது. அதுக்கு முதலே இத்தனை வருடங்களுக்கு முதல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாளிலே பிறந்து வளர்ந்து அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் போகும்போது ஒரு காரியத்தை சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், நான் போகிற ஆகில் அவர் வரமாட்டார். இது ஆவியானவற்ற காலம், இது கிருபையின் காலம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. அப்ப ஆரம்பத்திலே பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் சாலமோனிலும் பெரியவர். ஆபிரகாம் இருந்ததுக்கு முன்னே அறிவிந்தேன் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் பார்த்தால் பிதாவை அவர் வெளிப்படுத்தினார். இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பிதாவை வெளிப்படுத்தினார். ஆகவே இன்னும் பார்த்தால் அவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப அவரை காணாவிட்டால் பிதாவை காண மாட்டோம், அவர்தான் அவர் சொல்லுகிறார். அவர் பிதாவை அவர் வெளிப்படுத்தினார், பிதாவின் சித்தம் செய்ததே அவர் நோக்கமாய்ந்தார். சிலுவை முடிவு பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார், பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். ஆகவே நாங்கள் பார்த்தால் பிதா குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அடுத்தது பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆழ்த்தோத்தமன். அப்ப பார்த்தால் இவர் மூவரே, பிதா வேறு குமாரன் வேறு ஆவியானவர் வேறு. அப்ப மூவரும் பெரிய தேவன் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதை குறித்து நான் இன்றைக்கு பிரசங்க வரவில்லை, அது பெரியொரு சப்ஜெக்ட், மிக ஆழமான காரியங்கள். ஆகவே தேவன் திருத்துவ தேவன், ஏனென்றால் எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நாங்கள் படித்தோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் அவர் உருவாக்கிய தேவன், வானத்தையும் பூமியையும் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மலைகள் ஆறுகள் கடல்கள் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கிய தேவன். அவர் இப்படி எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவன் தான் மனுஷனையும் தேவன் உருவாக்கினார். அவர் உருவாக்கும் போது அங்க ஒரு காரியமா ஆதியாகமத்திலே பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, நமது சாயலாய் உண்டாக்குவோம் ஆக பன்மையில் வருது. நமது சாயலாய் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்ல, இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு மனுஷன் குரங்கில் இருந்து வந்த, அப்ப குரங்கள் எல்லாம் மனுஷனாக மாற வேண்டும். மனிதன் தான் இன்றைக்கு குரங்கா மாறிவிட்டான், ஒழிய மனுஷன் குரங்கிலிருந்து வரவே இல்லை. ஆண்டவரான் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினான், அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் உண்மையானது. என்ன சொன்னால், இந்த மண்ணில் இருக்கிற கிட்டத்தட்ட 68% தாது பொருட்கள் மனித உடல்ல இருக்கிறார், இங்கட உடல்ல இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்புகிறார். ஆகவே தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை போல மனுஷனையும் அவர் உருவாக்கும் போது மனிதனையும் ஆவி ஆத்மா சரீரம் மூன்று விதமாய் அவர்களை உருவாக்கி இருக்கிறார். இப்ப எங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்கு. இந்த பூமியிலே வாழ்வதற்கு எங்களுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியும் உண்டு. ஆத்மா எப்படி வந்தால், அவர் ஜீவசுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்மா ஆன. ஆதியாமத்திலே பார்த்தால் சொல்லும், ஜீவ ஆத்மா ஆன. அப்ப மனுஷனுக்கு ஆத்மா இருக்கு. இன்றைக்கு பாருங்கள், இந்த சரீரம் அழிந்து போய்விடும், ஆனா ஆத்மா ஒரு காலமும் அழியா. ஆகவே வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது ஒரு மலை பிரசங்கத்தை செய்தார். இது எல்லாருக்கும் விருப்பமான ஒரு பிரசங்கம். அதுல ஆண்டவர் சொல்ற, ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 5:3 சொல்லப்படுது, ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. இன்னுமாய் சரி, மனுஷனிட ஆத்மா இருக்கிற காரியத்தை குறித்து மத்தேயு 10:28 நாங்கள் வாசிக்கப்போம். மத்தேயு 10:28.
ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்.
என்னத்த முதல் சொன்ன ஆண்டவரே சொல்ற, ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். இங்க இரண்டாவது சொல்லப்படுகிறது, ஆத்மாவை கொல்ல வல்லவராய் இராமல். அப்ப நீங்க ஆத்மாவை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கொல்ல முடியும். இல்ல அது மறித்து போயிருக்கிற நிலைமை உருவாக்க முடியும். எங்களோட ஆத்மா ஒரு காலத்திலே மறித்தது போல இருந்தது, ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, சரீரத்தை மாத்திரம் கொள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரம் ஒரு நாளைக்கு அழிந்து போ, பிறந்த மனுஷன் இறப்பது நிச்சயம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தை நகரத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் சரீரம் அழிந்துவிடும் என்று நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் ஆத்மா அழியாது. மனித பின்பு என்ன செய்வார்கள்? சரீரத்தை சென்று நாள் இங்கே ஐஸ் பெட்டியில வச்சிருப்பார்கள் ஒரு கிழமை. அதுவும் குறிப்பிட்ட டைம்ல பாக்குறதுக்கு, மற்ற டைம்ல வச்சு வெளியில இன்னும் கூடுதல் டைம் வச்சிருந்தா என்ன செய்விடும்? அழிவிடும், நாற்றம் எடுக்கணும். இலங்கை தேசத்திலே முன்பு நான் இருக்கும் போது 3 நாள் ஒபரேஷன் பண்ணி தலை வயிறெல்லாம் ஆபரேஷன் குடல் எல்லாம் எடுத்து போட்டு இன்ஃபார்ம் பண்ணி அப்படி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை என்று கேள்விப்பட்டேன். அண்டைக்கு மறித்த அண்டைக்கு அடக்கம் பண்ற நாட்கள் வாழ்கிறோம். என்னன்னு சொன்னால் யாரும் மிச்சிருக்க மாட்டார்கள். மனைவியோ அல்ல கணவனோ அல்ல பிள்ளைகளோ அல்ல தாயோ தகப்பனோ உறவனோ யாரும் மிச்சிருக்க. என்னென்னா அது நாற்றம் எடுக்கும், மழைவிடும். ஒன்று எரித்து விடுவாங்க, எல்லாம் தாட்டு விடுவாங்க, ரெண்டுல ஒன்று செய்து விடுறாள். ஆனா அந்த சரீரம் அழியக்கூடியது. அப்படி என்று சொன்னால் இந்த சரீரம் அழிந்த பின்பு அந்த ஆத்மா என்ன நடக்குது என்று வேதத்திலே, இந்து வேதங்களே, நம்முடைய வேதம் கூட இதில் சொல்லுகிறது. ஆத்மா என்ன செய்ய வேண்டும்? ஒன்று மோட்சம், பரவோராட்சியத்துக்கு போக வேண்டும், இல்லாட்டி நரகம் அக்கினி கடலிலே போட வேண்டும் என்று வேதம் சொல்லும். அக்கினியும் கிந்தவும் எரியிற கடலில் சொன்னால் அங்கே ஐசுர்வானம் லாசரும் மறித்த காரியத்தை குறித்து வேதத்திலே பார்க்கும்போது அங்கே அக்கினி கடலில் கிடந்து தவிக்கிறான் ஐஸ்வர்யவான். லாசரு ஆபிரான் மடியில் இருக்கிறான். ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்து நாவை குளிர பண்ணும் என்று சொல்லுகிறான். அப்ப நான் வறண்டு போயிட்டு ஏலாம போயிட்டு, அவ்வளவு கடுமையான இடம். நீங்க விரும்பினான விரும்பாட்டி என்ன, ஏற்றுக்கொள்ளான ஏற்றுக்கொள்ளாட்டம் என்ன? ஆத்மா இரண்டு லோகத்துக்கு போயே ஆக வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கழுவப்பட்டு அவரோடு அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்து வருவோமானால், அவர் வருகையில் எடுத்துப்படுக்கிறோமானால் நாங்கள் பரவராஜ்யத்தில் இருப்போம், மோட்சத்தில் இருப்போம். இது இந்து வேதங்களில் சொல்லுது. ஆகவே இந்த பூமியிலே வாழ்வதற்கு மாத்திரம்தான் இந்த சரீரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சரீரம் எத்தனை நாள் வாழும், எப்படி வாழும் என்ற காரியங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சரீரத்திலே என்ன செய்யப்படுகிறது? நாங்கள் சரீரம் என்று சொன்னா என்ன செய்யறோம்? கைகள் இருக்க வேண்டும், கால்கள் இருக்க வேண்டும், ஹார்ட் இருக்க வேண்டும், பிலா எலும்புகள், நரம்புகள், தலை, கண்கள், காதுகள் இல்லையா, வாய்கள், வாய் பல்லுகள், நாக்கு, இதெல்லாம் இருக்கணும் மனுஷனுக்கு. இது எல்லாம் இருந்தாதான் ஒரு சரீரம் என்று சொல்லுவோம். இப்ப தலை இல்லாம ஒரு உருவம் நடந்துகிற போச்சுன்னு நீ என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் கண்டு பயந்து ஓடுவார்கள். என்ன தலை இல்லாத ஒருஆள் வருகிறார்கள். அப்ப சரீரத்தை தேவன் அவ அப்படியே எல்லா அவயங்களையும் தேவன் அப்படியே படைச்சிருக்கிறார். மூக்க படைச்சிருக்கார், ஒற்றினை உள்ளெடுத்து காபடி வெளியிடுறதுக்கு தேவன் படைச்சிருக்கிறார். ஆனா அந்த ஒற்றிதனும் குறைந்து கொண்டு போகுது அந்த நாட்டில், உலகத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட 50 வருடத்தை அந்த பூமியில ஒற்றிதன் இருக்கும் என்று அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஒற்றிதன் இல்லாட்டி என்ன செய்யும்? எல்லாரும் மறிச்சு விடுவோம். ஆகவே தேவன் சில சில அவயங்களை அப்படியே படைத்திருக்கிறார். இப்ப கால் செய்ய வேண்டிய வேலையை கால் செய்ய வேண்டும், கை செய்ய வேண்டிய கை செய்ய வேண்டும், கண் செய்ய வேண்டிய வேலை கண்கள் செய்ய வேண்டும், காதுகள் செய்ய வேண்டிய காதுகள் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டியலை இதையும் செய்யணும். இல்ல நான் வெளியில வரப்போறேன்னு சொன்னா என்ன நடக்கும்? பெச்சு போச்சுன்னா முடிச்சு போச்சு. இறுதியும் இந்த நேரம் இருந்து பங்கன் பண்ணிக்கொண்டு நாங்க தூங்கினாலும் அது வேலை செய்து கொண்டே இருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் நிக்குமெண்டா ஹார்ட் அட்டாக் வந்துவிடும். அப்ப ஆண்டவர் எப்படியா அந்த நரம்புகள் எல்லாம் உருவாக்கி, எப்படியான அந்த எலும்புகள் எல்லாம் உருவாக்கி ஒரு மனிதனை அவர் உருவாக்கிறார். தனது சாயலா தேவன் எங்களை உருவாக்கியிருக்கிறார். அப்ப அப்படியான இந்த அவயங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டும். ஆகவே வேதம் இந்த அவயங்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஆகவே இந்த அவயத்தை குறித்து மத்தேயு 18:8-9 வசனத்திலே மூன்று அவயங்களை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவயங்களை குறித்து பார்ப்போம் என்ன செய்ய வேண்டும். மத்தேயு 18:8-9
உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தவித்து எறிந்து போடும். நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடும். இரண்டு கண்ணுடையவனாய் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும்.
ஜீவனுக்குள், பரலோகத்துக்குள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது. இந்த மூன்று அவயங்களை பற்றி சொல்லப்படுற, ஒன்று கால்கள், கைகள், கண்கள், மற்ற அவயங்களை பற்றி சொல்லப்படாது. அப்ப ரெண்டு காலை உடையவனா நீ நரத்தில் போய் நித்திய அக்னியிலே அழியறதை பார்க்க, அவியறதை பார்க்க, நீ ஒரு காலை தரித்து போட்டு தேவனுக்காய் வாழ்ந்து நீ ஒரு கால் இல்லாத குறைவுள்ளவனாய் அல்ல சப்பானியாய் தேவசோமத்திலே வருவது நல்லது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ரெண்டு கைகளை உடையவன் ஒரு கை உனக்கு இடர் உண்டாக்கினால் என்ன செய்ய வேண்டும்? அந்த கையை தரித்து போடு. நீ ஒரு கை உடையவனாய் ஊனனாய் தேவசோமத்திலே வருவது நல்லது என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், ரெண்டு கண்கள். ரெண்டு கண்கள் இருக்குமென்றால் ஒரு கண்ணை என்ன செய்ய வேண்டும்? இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? ஒரு கண்ணனாய் நீ பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா நாவை குறித்து சொல்ல இல்லை. ஒரு நாவை பிடுங்கனா ஒன்றுமே செய்யலாது இல்ல.
மூக்கு குறிச்சு சொல்ல மூக்கு எரிஞ்சா சுவாசிக்க இயலாது, நாக்க பொடுங்கனா பேச இயலாது, தேவனை துதிக்க இயலாது, ஆராதிக்க இயலாது. ஆகவே இப்படியா சில ஆண்டவர் சில அவயங்களை தேவன் உண்டாக்கியிருக்கார். வேதத்தில் பார்த்தால் சபை சரீரத்துக்கும் அவயங்கள் ஊழியருக்கும் அங்கு ஒப்பிடப்பட்டு அநேக காரியங்களை சொல்லப்படுது. சரி, அதை குறித்து நான் பார்க்கவில்லை. இந்த வேதத்தில் இருந்து ஒரு அவயத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்த்து தேவசோமத்திலே கடன் செல்ல விரும்புகிறேன். அந்த ஒரு அவயம் என்ன சொன்னால் என்ன சொல்லுங்க? நான் இல்லையா? நான். ஆனால் இந்த நாவை குறித்து வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதே வேதத்திலே உலகத்திலே சில பழமொழிகள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? பழமொழி கண்ணுக்கு பிடிக்கும். இந்த இளம் சமுதாயத்தை பிடிக்காது, கொஞ்சம் வயசு சென்றவர்களுக்கு கேட்டவர்களுக்கு பழமொழிகள் என்றால் பிடிக்கும். ஆகவே எல்லா நாடுகளையும் எடுக்கவில்லை, கிட்டத்தட்ட 7 நாடுகளிலே இந்த நாவை குறித்து என்ன பழமொழி வைத்திருக்கிறார்கள் என்றதை பார்த்து, அது முக்கியமில்ல, வேதத்திலே நாவை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் அங்கே ரெண்டு இல்லமை குறித்து சொல்லியிருக்கிறார் என்ற வேதத்திலே பார்த்தால் நன்மை தீமை, நல்லது கூடாது, இருள் வெளிச்சம், அப்படி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ரெண்டு விதத்தில் சொல்லியிருக்கார். எதை நீ அனுபவிக்கிறாயோ, எதை நீ செய்கிறாயோ, அதன்படி பலனை நீ அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த காரியத்தை குறித்து நாவை குறித்து ஆண்டவர் நாவை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அதை குறித்து நன்மையான காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தீமையான காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தீமையை விட்டு நாங்கள் நன்மையை செய்தால் என்ன நடக்கும் என்ற காரியத்தை குறித்து பார்த்து கடன் சொல்ல போகிறோம். ஒரு நாட்டிலே நாவை குறித்து ஒரு பழமொழி சொல்லியிருக்கார்கள், நாவு 3 அங்குல நீளம் உள்ளதா? எத்தனை அங்குலா? 3 அங்குல நீளம் உள்ளது. ஆனால் அது 6 அடி மனிதனை கொன்று விடுமா? ஜப்பான், இந்த ஜப்பான் நாட்டு பழமொழி. ஜப்பான் நாட்டில் என்ன சொல்றார், நாக்கு 3 அங்குல நீளம், ஆனால் 6 அடி மனிதனை கொன்றுவிடும், சாக்காட்டி விடும் என்று ஜப்பான் பழமொழி சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு நாடு சொல்லுகிறது, பெண்கள் கோவிப்பார் நாஞ்சு இல்ல, அப்படிதான் எழுதிருக்கு. ஒரு பெண்ணின் நாவு அவளுடைய வாள், வாள் என்ன செய்யும், அறுக்கும். அதை குறித்து அவர் சொல்லியிருக்கார், அதை துருப்பிடிக்கும்படி அவள் அதை விடுவதே இல்லையா. சீனா பழமொழி, சீனா நாட்டு பழமொழி. அதை துருப்பிடிக்க, அது அறுக்காட்டி என்ன செய்யும், துருப்பிடிச்சு விடும். அப்ப அது துருப்பிடிக்க விடுவதில்லை, என்ன காரணம்னு உங்களை நீங்க விளங்கிக் கொள்ளலாம் என்று அவர் பழமொழியை சொல்லியிருக்காரு. 3வது ஒரு இடத்துல சொல்லியிருக்கார்கள், யாருடைய இருதயம் குறுகியதோ சின்னதோ அவருடைய நாக்கு பெரியது என்று இத்தாலி பழமொழி சொல்லியிருக்கான். நாவை குறித்து ஜப்பான் ஒன்றை சொல்லுகிறது, சீனா ஒன்றை சொல்லுகிறது, இத்தாலி ஒன்றை சொல்லுகிறது. 4வது ஒரு நாடு சொல்லுகிறது, நாவுக்கு எலும்பு கிடையாது, நாவுக்கு எலும்பு கிடையாது, ஆனால் அது எலும்புகளை நொறுக்குகின்றது, எலும்புகளை நொறுக்கி போடுகிறது. இது அல்பேனியா நாட்டு பழமொழி. முதல் 3வது நீளமானது மனிதனை கொண்டு விடும் என்று சொல்லுகிற ஜப்பான் பழமொழி. இதுல சொல்லப்பட்டது நாவில் எலும்பு கிடையாது, ஆனால் அது எலும்புகளை என்ன செய்யறது, நொறுக்கி விடுகிறது. எலும்பு நொறுக்குனா என்ன நடக்கும், நிக்க முடியாது. எலும்பு இருக்கிறபடியே நாங்க நிக்கலாம், நிக்கிறோம். எலும்பு இல்லாட்டி நாங்க என்னவா இருக்கும், குழுவாத்தான் இருப்போம். ஆகவே ஆனால் அது எலும்புகளை நொறுக்கிறது. 5வது, உன் நாவை காப்பாற்று, உன் சிநேகிதரை காப்பாற்றுவார். இது எங்கள் அயல்நாடு இந்தியா பழமொழி. நாவை காப்பாற்று, உன் சிநேகிதரை நீ காப்பாற்றுவாய். அடுத்தது இன்னொரு நாடு பழமொழி சொல்றது, சிரசை காக்க வேண்டுமென்றால், என் தலையை நான் காக்க வேண்டும் என்று சொன்னால், தீமையான காரியங்களை நாக்கு பேச விடாதே. தலையை நான் காக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இதை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக தான் சொல்றேன், வேதத்தில் இல்லை, ஆனால் சிந்திக்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் அவர் குறித்து என்ன பழமொழியை சொல்லுகிறார், நம் தலையை காக்க வேண்டுமென்றால் தீமையான காரியங்களை நாக்கு பேசும்படி நாங்கள் விடவே கூடாது. இது ஸ்பெயின் நாட்டு பழமொழியாயிருக்கிறது. கடைசியாக ஒரு நாட்டு பழமொழியை பார்த்து நாங்கள் கடை செல்ல போகிறோம். வேதம் என்ன காரியத்தை சொல்லுகிறது, எருது தன் கொம்புகளில் பிடிபருகிறது. எருது எங்கே பெல்லன் இருக்கு, கொம்புல. அது என்ன செய்யும், போய் இடிச்சு முட்டி கொம்புலதான் அதுக்கு பெலன் இருக்கு. அப்ப அந்த கொம்புலே கையில இருந்து அவர்கள் பிடித்து விடுவார்கள். அப்ப கொம்பினால் பிடிபடுகிறது, மனிதன் தன் நாவினால் பிடிபடுகிறான். இது ரஷ்யா நாட்டு பழமொழி. அப்படி ஏழு பழமொழிகள் இவர் நாவை குறித்து இவர்கள் சொல்லி இருக்கிறார். சரி, ஆனால் இந்த நாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த நாவை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறது. யோபு புஸ்தகம், சங்கீத புஸ்தகங்களிலே சொல்லப்பட்ட வசனங்களை நாங்கள் கடந்து பார்க்க போகிறோம். நாவை குறித்து யோபு சொல்றான், சவுக்கு என்று. சவுக்கு என்னத்துக்கு வச்சிருக்கிறது, ஒரு மனிதனை குற்றம் செய்தால் அவனை அடிக்கிறதுக்கு, அவனை துன்புறதுக்கு, தண்டனை அனுபவிக்கிறதுக்கு குறிக்கிறது. ஆகவே இந்த நாக்கு என்னென்று சொன்னால் சவுக்கு என்று ஜோபு புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. அதேத்திலே இந்த நாவானது என்னென்று சொன்னால் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, இது இச்சகம் பேசுகிறது. இதான் நான் முக்கியமா இருக்க முதல் சிந்திக்க காரியத்தை சொன்னேன். இதுதான் வேதத்தில் உள்ள காரியம், நாவானது இச்சகம் பேசுகிறது. அது மட்டும் இல்ல, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனங்கள் இருக்கு, எல்லா வசனங்களையும் தர பார்க்க முடியாது. நீங்க வேணுமென்னா நீங்க வசனத்தை கேளுங்க, நான் காட்டு சொல்லுகிறேன். அது நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. எங்க இருக்கிறது, நாவின் கீழே தீவினையும் அக்கிரமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த நாவை குறித்து இது பெருமையானவரை பேசுகிறது. இப்ப ஒருவரோட நீங்க கதைத்தால் நீங்க என்ன சொல்வீங்க, அவரை பார்த்துட்டு பெருமையாய் கதைக்கிறார், பெருமையாய் பேசுகிறார் என்றான் சொல்லுவோம். அப்ப அவரோட வாய்ந்த இதில் பெருமைகளை என்ன செய்யறது, நாவு பேசுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நாவு என்ன செய்யறதுன்னு சொன்னால் புறம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாவு பொல்லாங்கு செய்கிறது, பொல்லாங்கு பேசுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாவு பாவம் செய்கிறது. பாருங்கள், நான் இலங்கையில் இருந்தபோது சில காரியங்களை ஒருவர் சொன்னார். சிலர் சொல்வதை கேட்டிருக்க, நீங்களும் கேட்டுப்பட்டிருக்க. இந்த நாவை குறித்து என்ன சொன்னால், அவர் எனக்கு ஒரு அடி அல்ல ரெண்டு அடி அல்ல அடிச்சிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன் அவரை, ஆனா அவர் சொன்ன சொல்ல என்னை வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. பாவம் செய்தா இல்லையா, நான் பாவம் செய்யும். அது மட்டும் வேதத்திலே சொல்லப்படுகிற சங்கீதத்திலே, இந்நாவு விரைவாய் எழுதுனுடைய எழுத்தாணி. யோசிக்காமல் சில காரியங்களை நாங்கள் சொல்லி எழுதுகிறதுக்கு எழுத்த விரைவாய், அதிவிரைவாய் எழுதுகிற எழுத்தாணி பேனா என்று சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, உன் வாயை நீ என்ன செய்கிறாய், பொல்லாப்புக்கு திறக்கிறாய். அது மாத்திரமல்ல, கபடு செய்கிறது நம் நாவு. கபடு செய்கிற மட்டுமல்ல, அது உன் நாவு தீட்டப்பட்ட சவர கத்தி போல் இருக்கிறது. இங்கே இப்ப நாகரிகம் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் மெஷின்லயும் டக்கட்டு எல்லாம் முடிஞ்சிருவா. முந்தின காலத்துல நான் தலைமை விட்டு போனா அவர் என்ன செய்வார், ஒரு ரப்பர் பெல்ட் ஒன்று போட்டுட்டு ஒரு கத்தி அப்பதான் எடுப்பார். எடுத்து வச்சு என்ன தீட்டுவார். ஆனா சவர கத்திய போல கூறான கத்தி எந்த கத்தியும் இல்லை. சவர கத்தி ஒருவன் கழுத்துல படமெண்டா கழுத்து தூண்டா விடும் அவ்வளவு. அதே வல்லமை இந்த நாவுக்கு இருக்க. ஏன்னா கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவர கத்திய போல் இருக்குது சங்கீதத்தில் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இந்த நாவை குறித்து கருக்கான பட்டயம் ஆயிருக்கிறது. கருக்கான பட்டயம் என்ற தெரியுமா உங்களுக்கு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொன்னால் இப்படி இருந்த கத்தி, இந்த கத்திக்கு இடையிலே இப்படி இப்படி இடைவெளி வரும். அது குத்தி இழுத்தால் குடல்ல உள்ள எல்லாத்தையும் வெளியில இழுத்துட்டு வரும். அப்படியானதுதான் என்னது, இந்த கருக்கான பட்டயம் போல் இருக்கிறது இந்த நாக்கு. இந்த வயசிலே இன்னுமா சொல்லப்பது, நாவை பட்டியத்தை போல கூர்மையாக்குறார்கள். கூர்மையானது சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குறார்கள். சர்ப்பத்துக்கு எங்க விஷம் இருக்கு? வாயில தான் இருக்கு. கடிச்சா சரி, விஷம் டக்குண்டு கைக்கு விட்டு. அப்ப சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குறாங்க. இன்னுமாய் பேத்துல சொல்லப்படுறது புதிய ஏற்பாட்டிலே, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் என்று வேத்திலே உள்ள நாவு செய்கிற காரியங்களை குறித்து, இவ்வளவு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது. கூர்மையானது, பட்டியமானது, தீங்கி பேசுறது, கபடு செய்கிறது, வஞ்சனை செய்கிறது, இப்படியான அநேக காரியங்களை இந்த நாவு செய்யும். நாவுக்கு வல்லமை உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருக்கிறார். அவருடைய தாய் கற்றொழிக்க மதத்தினர். அவர்கள் தாய் இவன் செய்த ஒரு வீட்டில் ஒரு பொறுப்பில்லாமல் இருக்கான்னு சொல்லி மண்ணை வாரி, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, அப்படியே தன் மகனை திட்டினான். இன்றைக்கும் அந்த மகன வாழ்க்கை, மனைவி இழந்தார், பிள்ளைகள் படிக்குதான். ஆனால் இந்த நாட்டிலே நல்ல விசா இல்லாம ஒன்றும் இல்லாம அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தால் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவரையும் வீட்டுக்கு ஆண்டவிட்ட வந்தா அதை மன்னிக்கப்பட்ட ஆண்டவட்டையும் வர்றா இல்ல. அதுக்கும் இது விதண்டவாதங்களை கேட்டுக்கொண்டு அவர் இருக்கிறார். நாவுக்கு வல்லமை உண்டு. அவர் ரசிக்கப்படாத மனுஷன், ஆனால் நாவிலே வல்லமை உண்டு. அவன் இந்த நாவை குறித்து வேதத்திலே, சங்கீதத்திலும், ரோமர்களையும் பார்த்தால் இந்த காரியத்தை குறித்து, தீங்கான காரியத்தை நாக்கு செய்கிறது, ஆனால் நன்மையான காரியங்களை இந்த நாக்கு செய்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே சொல்லப்படுது, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? வஞ்சனையிலிருந்து பட்டியத்தை போல கூர்மையாக்கி, இரு கட்டுப்பட்டு இருபுறமும் கறக்குள்ள பட்டியத்தை போல, வாழை போல கூர்மையாக்குற இந்த காரியங்களை விட்டுவிட்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவது தேவனுடைய நீதி, என்னாவது உமது நீதியை, தேவனுடைய நீதியை பேச வேண்டும். நாள் முழுதும் உமது துதியையே நான் சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த காரியங்கள் இருந்து நீங்கள் விடுபட முடியும். ஆண்டவர் ரெண்டு வழியை வச்சிருக்கார், ஒன்று நல்ல வழி, தீய வழி, பெரும் வழி, இடுக்கமான வழி. எதை தெரிந்து கொள்கிறோம்? ஆகவே நாம் நீதியையும் நாள் முழுவதும் தேவன துதியையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிற சங்கீதம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய காரியங்களை, அவர் வானத்தை எப்படி உண்டாக்கினார், பூமியை எப்படி இருக்கிறார், மனுஷனை எப்படி உருவாக்கினார், எங்களை எப்படி ஆசீர்வதித்தார், இந்த காரியங்களை நாங்கள் உரைக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நியாயத்தை நாங்கள் பேச வேண்டும். இதில் தவறு விடுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு அவ்வளவு இனிமையானவைகள், என் வாக்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். அதை வாய் திறந்து சத்தமாய் பேச வேண்டும், சத்தமாய் வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்தா தான் நாம் மற்ற காரியங்களிலிருந்து விடுபட முடியும். அதே வேளையிலே உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். நம் தேவன் நீதியின் தேவன், நீதிபரர். அவருடைய வார்த்தைகள் நீதி உள்ளவர்கள். அதனால என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்ல வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை தான் பேச வேண்டும். தேவனுடைய ரட்சியை தான் அறிவிக்க வேண்டும். தேவற்ற காரியங்களை நாங்கள் பேசாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்படியாய் இந்த நாவை உபயோகிக்கிறோம் பாருங்கள். இந்த நாக்கை குறித்து ஒருவர், ஒரு பக்தன் பாடினார், 1000 நாவுகள் இருந்தால் போதாதையா அம்மை துதிக்க. உண்மைதான். ஒரு நாவை வச்சுக்கொண்டே இவ்வளவு காரியத்தில் நடக்குது. வேதத்தில் சொன்னப்பட்டபடி, அவள் பழமொழி சொன்னபடி இவ்வளவு காரியம் நடக்குது ஒரு நாவை வச்சுக்கொண்டே. ஆயிரம் நாவ் இருந்தா என்ன கதை? மற்றது பாருங்கள், இந்த நாவு எங்க இருக்குது? உள்ளுக்கு. கிட்டத்தட்ட 24-25 வந்தா கிட்டத்தட்ட 32 பல்லுகள் போட்டு காவல் அடைச்சி வச்சிருக்கு. அது மாத்திரமா, அதுக்கு 2 சொண்டும் கொடுத்து அதையும் மூடி வச்சிருக்கு. அது அப்படி இருந்து அதை விட்டு மேற்கொண்டு என்ன செய்யுது? வருது. சரி, இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். இப்ப நான் வேலை செய்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். வேலை செய்யும் போது என்ன செய்யும்? கை கால் ரெண்டு வேலை செய்யறா, கால் உழையும், கை உழையும். நான் கொஞ்ச நேரம் படுக்க மாட்டானா, இல்ல கொஞ்சம் இருக்க மாட்டானா? வேலை செய்யற இடங்கள்ல இருந்தால் கிட்டத்தட்ட 3-4 மணி தேர்தல வேலை செய்த காலமா போனா 7 மணிக்கு நீங்க விளக்குனா 9 மணிக்கு உங்களுக்கு பவுசு கொண்டு விடுவாங்க. 15 நிமிஷம் நீங்க போய் இருந்து சாப்பிட்டு வரலாம். பிறகு 9:30 தொடங்கினே இல்ல 9:30 வேலை தொடங்கினா 12 மணிக்கு திருப்பி பவுசு விடுவாங்க. 1 மணி வரை நீங்க இருந்து ஆறுதல இருந்துட்டு வரணும். ஏண்டா தொடர்ந்து செய்யலாதுங்கள? நாங்க இயந்திரம் இல்ல. அப்ப ஓய்வு இருக்கு. அது இதில் ஆண்டு வச்சுட்டா நித்திர கொள்ள வேண்டும் என்று. குறைஞ்சது வேலை செய்யறதுக்கு 6-8 மணி நேரத்துக்கு நாங்கள் நித்திர கொள்ள வேண்டும். நித்திர கொள்ளாட்டி நோய்கள், அநேக நோய்கள் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைகள் வரலாம். ஆனா இந்த கை என்ன செய்து வேலை செய்து உழைஞ்சு போகுது. நெட்டி முறிக்கிறோம், அடி முறிக்கிறோம், காலை நீட்டுகிறோம், காலை மடிக்கிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். கண்ணை பார்த்தா அந்த டைமுக்கு என்ன செய்யும்? நித்திரங்கும். முடியல, ஒன்றையும் பார்க்கவோ ஒன்றையும் செய்யவோ வாழ முடியல. சிலருக்கு பைபிள் எடுத்தாலே நித்திரவர். அப்படி வாசிக்காங்க, நித்திர வந்தா பேசாம போய் 10-15 நிமிஷம் நித்திர கொண்டுட்டு ஒளிம்பி உச்சா வந்து முதல்லாம் கழுவிட்டு வந்திருந்து ஒரு டீயோ கோப்பியோ குடிச்சிட்டு வாசிங்க. ஆமா, இவ்வளவு அவயங்களும் அசந்து சோந்து போகிறது. 6வது பார்த்து நான் கதை கேட்கல, என்ன நாக்கு உழைஞ்சிட்டு 6வது ஒரு சொல்லிருக்கு நம்ம இதுவரை. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாளும் உழையாது நாக்கு. சரி, கைகாலெல்லாம் உழையுது, 7 ஆண்டு போய் நம்ம பெட்ல படுத்திருக்கிறோம். படுத்திருந்தா இவ்வளவு படுத்திருக்கே இந்த பகல்ல 6:30 என்ன காய்ச்சமா நாக்கு கதைக்கும். ஆற பேசினமோ ஆற சண்டை பிடிச்சமோ ஆற திட்டினமோ அந்த காரியம் எல்லாம் நாக்கு பேசும். சில காரியங்களை மறைமுக செய்தா இடவுல வெளியாகிவிடும் இல்லையா, நாக்கு வெளியாகுது. இந்த ஹார்ட் நினைக்கும் வரையும் நாக்கு என்ன செய்யாது, போயிட்டே இருக்காது. ஆனால் இந்த நாவை குறித்து வேதம் ரெண்டு காரியங்களை சொன்னாலும், புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்ற ஒரு அப்போஸ்தலர், அவர் அந்த அப்போஸ்தலரை குறித்துதான், அப்போஸ்தலர் அந்த எல்லா சபைகளுக்கும் தலைவராக இருந்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்து அந்த காரியங்களை விளக்கிறார்கள். யாக்கோபு தான், ஆண்டவர் பேதுருவை கொண்டு நான் உன் சபையை உண்மையை கட்டுவேன் கலர் சபையை ஆண்டவர் கட்டினார் பேதுருவை கொண்டு இல்லை என்று சொல்லல. அப்போஸ்தலர் பவுல் எல்லா இடத்திலும் நற்செய்தி அறிவித்தான், சபைகளை விசாரித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தினான். ஆனால் யாக்கோபு தான் அநேக சபைகளுக்கு தலைவராக இருந்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் வேத காரியங்களை குறித்து அந்தந்த இதுகளில் வெளியிட்டிருக்கார். சரி, அந்த யாக்கோபு நாலு அதிகாரம் தான் எழுதியிருக்கிறார், அஞ்சு அதிகாரம் எழுதியிருக்கிறார். ஆனா அதுல முக்கியமான ஒரு நாவை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் நாவை குறித்து எழுதின காரியம் என்ன சொன்னால், அவர் எல்லா சபைக்கும் அவர் தலைவராக இருந்தபடியால் எல்லா சபைகளையும் நடக்கிற காரியங்களை குறித்து அவர் அறிஞ்சிருக்கிறார். அறிஞ்சிருந்தபடியா அதுக்காக தான் நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரியுமன்றது போல சொல்லல. அவர் ஏன் இதை எழுதி வச்சிருக்கான், எல்லா சபைகளுக்கும் இவர் தலைவராக இருந்தபடியால் அந்தந்த சபையில் நடக்கிற பிரச்சனைகள் இது காரியங்களை இவர்தான் தீர்க்க வேண்டும். அப்படியா இருக்கும் போது அவர் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி அதுக்கு ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி நடத்த வேண்டியிருக்கு. அப்படி நடத்தும் போதுதான் அவரே இந்த யாக்கோபு எல்லா சபைகளும் இந்த காரியத்தை குறித்து நாவை குறித்து முக்கியமாய் அந்த காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். மூன்றாம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் கிட்டத்தட்ட 11 காரியங்களை நான் எடுத்திருக்கேன். ஒரு காரியம் ஒரு இடத்துல மட்டும் சொல்லி இருக்கிறேன் நன்மையா, மற்ற எல்லாம் எதிர்மறையான காரியங்கள், நடக்கிற காரியங்களை குறித்தான் அவர் இதில் எழுதி வச்சிருக்கார். ஆகவே நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க, இந்த யாக்கோபர் மூன்றாம் அதிகாரம் 2 இருந்து 18 வசனம் வரையும் வீட்டில் போய் வாட்சி பார்த்தால் அது உங்களுக்கு அநேக காரியங்களை விளங்கப்படுத்தும். ஆனால் இந்த நாவை குறித்து அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் 5 வசனத்தில் சொல்றார், அது சிறியது. பாருங்க மூன்றாம் அதிகாரம் 5 வசனம் சொல்லுது, சிறிய உபமாய் இருந்தும். அப்ப சிறிய ஒரு அபயம், மூன்றாங்குல முதல் சொன்ன மூன்றாங்குல நீளமானது, ஆனால் சிறிய அபயம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது அடுத்த வருஷம் அதை கீழ்ப்பதில சொல்லது, அது என்ன செய்யறது, பெருமையானவளை பேசும். பாருங்கள், நாங்கள் பேச்சு தமிழ்ல உள்ள மாதிரி எழுதியிருக்கிறார், பாருங்கள். யாரை பார்த்து சொல்லுவோம், நல்ல பழகிறவர்கள பார்த்தா பாருங்கள் என்று பார்த்தா இது சொல்லுகிறார். அந்த வசனம் அடுத்த வசனங்கள்ல வருது, பாருங்கள் பாருங்கள் என்று. அப்படியே நாவானதும் சிறிய அபமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள். அநேக சபைகளுக்கு இவர் தலைவராக இருந்தபடி இந்த காரியத்தை குறித்து அவர் தெரிஞ்சிருக்கிறார். அவர் அந்த காரியத்தை திருப்பி சொல்றார், பெருமையானவர்களை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் என்ன செய்கிறது, கொளுத்தி விடுகிறது. பாருங்கள், இப்ப ஆஸ்திரேலியால காட்டு தீ வருகிறது, அமெரிக்கால வருது, சிறிய நெருப்பு தான் ஒரு காட்டியே கொளுத்தி விடுறது. அநேக வீடுகள் நாசமான, மிருகங்கள் நாசமாக இருந்த, அநேக ஹெலிகாப்டர்கள் கொண்டு வந்து வைத்து தண்ணிகளை ஊத்தி தண்ணி அடித்து எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். அந்த லாபம் அப்படியானதுதான், சிறிய அவியந்தான் பெருமையான காரியங்களை இது பேசும். அதை நாம் தவித்தால் தேவனுக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் வாழ முடியும். இரண்டாவது, அதை குறித்து நான் வாசித்த பகுதியிலே அது என்ன சொல்லுகிறது? ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாவும் நெருப்பு. நாவை குறித்து முதல்ல சொல்லப்படுறது ஐந்தாம் வசனத்தில் பெரிய காட்டையும் கொளுத்தி விடும் என்று ஆறாம் அதிக வசனத்திலே அவர் சொல்லும் போது நெருப்பு. நெருப்பு என்ன செய்யும்? எரிச்சுவிடும், சாம்பலாக்கிவிடும், அட்டுப்போக பண்ணும், இல்லாமல் செய்துவிடும். அவை நாவு எப்படியானது யாக்கோபு சொல்லுகிறார், அது நெருப்பு என்று அவர் சொல்லுகிறார். அதயத்திலே மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது நாவை குறித்து, அது அடங்காது, சொல்லொழியே கேட்காது, கீழ்ப்படியவே மாட்டுது, அது முறிக்கொண்டே வருகிறது, முறிக்கொண்டே பேசுகிறது. அந்த பழமொழி சொன்ன மாதிரி அது கொன்றே விடும், அழித்து விடும். அது மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அது சொல்லப்படுகிறது, அது பொல்லாங்கு நிறைந்தது. நாக்கு குறித்து என்ன சொல்லுகிறது? அது பொல்லாங்கு நிறைந்தது, அநேக பொல்லாப்புகளை செய்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற அநேக பொல்லாத காரியங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் நாக்கா தான் இருக்கும். பேச்சு பொல்லாங்கு. மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சேர்த்தது அது சொல்லுகிறது, அது அநீதி நிறைந்தது, நீதிக்கு எதிர்மறையானது. நல்லது செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை பேச வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் அது என்னது? அநீதி நிறைந்தது. அநீதியான காரியங்களை பேசுகிறது, அநீதிய காரியங்களை செய்ய வைக்கிறது. அடுத்தது மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டது, அது பொய் நிறைந்தது. கிறிஸ்தவர்கள் மாதிரி இன்றைக்கு அநேக காரியங்களை பொய் சொல்றதுக்கு நான் பார்க்கல. சில இடங்களில் அவர்கள் கதைக்கிற கதைகளை சொல்ற காரியங்களை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் மனைவியோட கொஞ்சம் வந்து வாதாது கொஞ்சம் இதன் இருப்பேன், இப்படி கதைக்கிறாங்க, இப்படி சொல்லுகிறாங்களே, இவ்வளவு இதா பொய் சொல்லுகிறாங்க. மிகவும் ஜாக்கிரதையா நான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறேன் போய் பேசப்படாது. அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், தேவன் அறவர் இருக்கிற காரியம். தேசத்தில் இந்த பொய்யை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் 21 அதிகாரத்துக்கு வாருங்க. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27 வசனம் வாசிப்போம்.
தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
பாருங்கள், தீட்டானது அருவறுப்பானது அதை குறித்து நாங்கள் பார்க்கவில்லை. தீட்டானது என்ன, அருவறுப்பானது, இதுல நான் எடுத்துக்கொண்டது பொய்யை நடப்பிக்கிறவர்கள். அப்ப பொய் சொன்னா நாங்க பரலோகத்துக்கு போக முடியாது. வேதம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறது, பொய்யை நடப்பிக்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள். அநேகரை குறித்து பார்த்தால் தேவனை குறித்து வசனத்தை குறித்து பேசவே மாட்டார்கள். உலக காரியங்களை குறித்து, உலக ஐஸ்வர்யங்களை குறித்து, உலகத்தை அழிந்து போற காரியங்களை குறித்தான் பேசுவார்கள். உங்களுக்கு பணம் தேவை, வேலை செய்ய வேண்டும். எத்தனையோ சவர்கள் வந்து வருகிறார்கள் இலங்கை தேசத்தை, எத்தனை லட்சத்தை கொடுத்து அவர்கள் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல விசா கிடைக்கணும், அவர் வேலை செய்து அவர்கள் கடன்களை முடிக்க வேண்டும். நல்லதுதான், ஆனால் வேதம் சொல்லுகிறது பொய்யை நடப்பிக்கிறவர். இன்றைக்கு நாங்களும் அவர்களைப் போல பொய்களை பேசிக்கொண்டு, பொய்களை கழித்துக் கொண்டு, பொய்களை இதன்று கொண்டு இருந்தால் தேவசமத்திலே நாங்கள் போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னுமா இந்த 22 அதிகாரத்திலே வெளிப்படுத்தல 15 வசனத்தை வாசித்து பாருங்க.
நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள்.
புறம்பே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பே இருப்பார்கள். எப்படி? யாரு? பொய்யை
விரும்புகிறார்கள். பொய்ய விரும்பி என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள், செய்கிறார்கள். யாவரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். ஒரு பொய் பேசுனா நாம் தேவன் ராஜ்யத்தை இழந்து போறோம். எல்லா காரியத்தையும் செய்து இந்த பொய்ய பேசுனா நாம் தேவன் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. யாக்கோபா தான் இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார். யாக்கோபு மூன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பி நாங்கள் என்ன செய்வது? வேதத்தில் சொல்ற களைந்து போட்டு மெய்யையே பேச கடவைகள் என்று வேதம் சொல்லுகிறோம். மூன்றாம் அதிகாரம் 9வது வசனத்திலே அது சொல்ற காரியம், இந்த நாவை குறித்து 7வது காரியம் அது சொல்லுகிறது,
சபிக்கிறது.
இந்த நாவு என்ன செய்கிறது? சபிக்கிறது. அது எங்கட வேலை இல்லை, அது தேவனுடைய வேலை. நான் சில ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன், பிசாசு சபிக்கிறது, அது எங்கட வேலை இல்லை. பிசாச விரட்டுறதா எங்கட வேலை, சபிக்கிறது எங்கட வேலை, அது கத்தரிடது வேலை. இந்த ஆண்டவற்ற வேலையை நாங்கள் கையில் எடுத்துக்கொள்ள கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாவு என்ன செய்கிறது?
சபிக்கிறது.
மூன்றாம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அது விஷம் நிறைந்தது. விஷம் நாவானது என்னது? விஷம் நிறைந்தது. விஷம் நிறைந்ததால் விஷத்தை கைக்கு விட்டா என்ன செய்வான்? அவன் மறித்து விடுவான், துறந்து விடுவான். அப்ப இந்த நாக்கு எப்படி ஆனது? விஷம் நிறைந்தது. மூன்றாம் அதிகாரம் 5வது வசனம் இருக்கிறது, அது பெருமையானவர்களை பேசுகிறது. அது பெருமையானவர்களை பேசுகிறது. 9 காரியங்களை செய்கிறது பாருங்கள், பெருமையான பேசுகிறது. அது மாத்திரமில்ல, 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றது, அது என்ன செய்கிறது? கறைப்படுத்துகிறது. அது 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே அது சொல்லுகிறது, அது என்ன செய்யறது? அது ஆயுள் சக்கரத்தை, ஒரு மனுஷனுடைய வாழ்வியே என்ன செய்யறது? கொளுத்தி விடுகிறது. 11 காரியங்களையும் நாவு செய்யும் என்று யாக்கோபு எழுதியிருக்கிறார். எங்க வீட்டில் போய் தயவு செய்து யாக்கோபு நிருபத்தை 3வது அதிகாரத்தை 2-3 தடவை வாஜி பாரு. வாஜி பார்த்துட்டு ஆண்டவர் கேளுங்க, இந்த காரியத்தில் நான் எது செய்கிறேன். நாவு என்னது செய்யறது? சிறு அபியம், அது ஒரு நெருப்பு, அது அடங்காதது, அது பொல்லாங்குள்ளது, அது அது அநீதி நிறைந்தது, அது பொய் சொல்லுகிறது, அது மனுஷனை சபிக்கிறது, அது விஷம் நிறைந்தது, பெருமை நிறைந்தது, அது கரைப்படுத்துறது, அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுறது. 11 காரியங்களையும் இந்த நாவு செய்கிறது. ஆனால் அதில் ஒரு காரியம், 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 3வது அதிகாரம் 6வது வசனம்,
நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது.
முழு காரியங்களே அப்படி அப்படி அடுத்தடுத்து சொல்லியிருக்கார். அது நெருப்பு, அநீதி நிறைந்தது, அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் என்ன செய்யறது? கரைப்படுத்தி விடுறது. இந்த நாவுதான் முழு சரீரத்தையும். அப்ப இன்னொருத்தில் ஆண்டவர் சொல்ற, கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. கண் கெட்டதென்றால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதென்றது, கெட்டதுன்னா சொல்லப்படுது. ஆனா இந்த நாவு என்ன செய்யறா? ஆயுள் சக்கரத்தையே கொளித்து விடுகிறது, இல்லாம செய்விடுகிறது, சாம்பலாக்கி விடுறது. நாக்கு மிகவும் பொல்லாத ஒரு அபயம், அதை ஜாக்கிரதையாய் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அதான் பல்லு வச்சு வாயெல்லாம் வச்சிருக்கிறது, காத்துக் கொள்ள வேண்டும். அது 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிங்கள்,
அதனாலே நாம் பிதாமாகிய தேவனை துதிக்கிறோம்
துதிக்கிறோம். நாம் இதில் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நாம் தேவனை துதிக்க வேண்டும். நீ தேவனை துதித்துக் கொண்டிருந்தால் இந்த காரியங்களிலிருந்து நீ விடுபடாது. ஏதாவது ஒருவர் வந்து ஒருவருக்கும் விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை குறைத்தால் அதை கத்த பார்த்துக் கொள்ளும். ஆண்டவரை சூத்திரம் பண்ணி நீங்க போனா அடுத்த நாள் வந்து அவர் உங்களோட கதைக்க மாட்டார். அவர்கிட்ட சேர்ந்து கதைச்சிங்கண்டா குறை கூட கரப்படுத்தி கொளுத்தி இந்த காரியங்களை செய்யும் நாம். ஆகவே இந்த யாக்கோபு எழுதும் போது எனக்கு பிடித்தான காரியங்கள் இருக்கிறார். 9வது வசனத்திலே பாருங்கள், அதனால் நாம் பிதாவைய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலன்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை அதனால் சபிக்கிறோம். தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனிதனை நாங்கள் என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். நீ சபிச்சேண்டா உன் வாழ்க்கை தான் சபிக்கப்படும். அதே தின ஆண்டு சொல்ற துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட முடியாது. நீ நல்லவனா இருக்கணும் அல்ல தீயனவன் இருக்கணும், அல்ல தீயனவனா இருக்க நான் நல்லவனா இருக்கணும், ரெண்டு நிலைமையில இருக்கக்கூடாது. விடாங்கின்ற வாழ்க்கை வாழக்கூடாது. என் சகோதரே இப்படி இருக்கல் பாருங்க இப்படி அன்ப சொல்லுகிறாங்க. என் சகோதரரே நீங்க இப்படி இருக்கவே கூடாது. நீங்க தேவனை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், ஆனா மற்றவர்களை சபிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த சொல்லுகிறார், ஒரே வாசிங்க 11வது வசனம்,
ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா?
பாருங்க,
ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான சுவையான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமா? முடியாது. என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா?
கொடுக்குமா.
அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது.
கொடுக்க மாட்டார். நான் ஒரு காரியத்தை எடுத்து கொடுத்து நான் செஞ்சுட்டு கொண்டிருக்கேன். இன்றைக்கு எனக்கு நான் செய்த ஒரு காரியம் எனக்கு சரியா இருக்கலாம், இல்ல பக்கத்தில் இருக்கிற நண்பனுக்கு சரியா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு சரியா இருக்கன்றதை நாங்க பார்க்கலாம். மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அந்த விஷயம். பதினாலாம் வசனத்தை வாசிங்க, 14,
உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
சத்தியத்துக்கு விரோதமாய் நீங்க பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்றது குறித்து அதிகமாக அவர் வலியுறுத்திக்கிறார், வெளிப்படுத்தலையும் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல புற்றுகளும் உண்டு. இன்னைக்கு பல நாடுகள் எடுத்து பாருங்க, இது இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது 4, விரோதம் இருக்கிறது, ஆனால் எங்கே உண்டு அங்கே என்னென்ன கலகம் சகல துர்ச்செய்களும் நடக்கிறது. துர்ச்செய்தி தான் இன்னைக்கு எங்க பார்த்தா, எந்த நாட்டில் எந்த கண்டங்களை பார்த்தாலும் துர்ச்செய்திகள். ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறது நாம் தேவனை துதிக்க வேண்டும். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல் இருந்து வரக்கூடாது. அது எலும்பில்லை, அது பிறளக்கூடியது, பேசக்கூடியது. ஜாக்கிரதையை நாம் இருக்க வேண்டும். அந்த நாவை குறித்து எப்படி பாதுகாப்பா எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் படைச்சிருக்கிற, ஆனா கேட்கிற இல்ல, கீழ்படி இல்ல. பாருங்க இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள்.
பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம்.
குதிரைக்கு பார்த்து நீங்கள் எங்க போடுற அந்த கடிவாளம்? வாயிலாம் போடுவாங்க, வாயிலாம் போடப்படுது அந்த கட்டை வாயு போட்டு. அப்ப அந்த அந்த கடிவாளத்தை வச்சு கொண்டுதான் அந்த குதிரை முழு சரீரத்தையும் பாயிர இடத்துல பாயிருது, ஓர் இடத்துல ஓடுது, நடக்க வேண்டிய இடத்துல நடக்குது, எல்லாத்தையும் இந்த கடிவாளத்தின் மூலம் தான் செய்கிற. வாயிலே கடிவாளம் போட்டிருக்கிறார்.
இரண்டாம் வசனத்தை பாருங்க, வாசி.
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்.
ஹலோ, வேதம் சொல்லு, நான் சொல்லல. நாம் அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம்?
தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும்.
சொல் என்னது? சொல் தவறாதவனாய். அப்ப சொல் தவறானா இருந்தால் அவன் பூரண புருஷன், தேவனுக்கு ஏற்றவன். சொல் தவறாதனா நாம் இருக்க வேண்டும். அப்ப உண்மையை நாங்கள் பேச வேண்டும். வாசிங்.
அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக் கூடியவனுமாய் இருக்கிறான்.
தன் கடிவாளத்தினால் முழு சரீரத்தையும் அடக்கி கொள்ளக்கூடிய குதிரையை இவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் பாருங்கள், கப்பலை பாருங்க. நாலாம் வசனத்தில்
கப்பல்களை பாருங்கள்,
பெரிய கப்பல், லட்சக்கணக்கு டன் இருக்கிறது. 100,000 டன், 2,00,000, என்ன கப்பலை பாத்தீங்களா? 10,00,000, 8,00,000, 12,00,000 டன் நிறைவான கப்பல்கள் இருக்கு. அதான் என்னை ஏற்றிக்கொண்டு வருகிறார். அப்ப அப்படியான கப்பல்கள் எல்லாம் பாருங்க, வாசி.
அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும்.
மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். அதான் வீல் என்று சொல்வாங்க. அவர் வீலிலே அவர் சொல்வாங்க, போர்ட் சைட், ஸ்டாப் போர்ட், ஒன்று கிரீன் லைட், ஒன்று ரெட் லைட். அப்ப நடத்துறவர் கேப்டனோ இல்ல ஆபீசரோ காரியங்களை சொல்லும் போது அவர் சொல்லுவார், சாப்போர்ட் 10 பாக, நாங்க 10 பாய்க்கு இந்த வீலை திருப்போம். திருப்பிட்டாலும் அந்த கப்பல் அந்த இடத்துக்கு, குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியும். அல்லது பெருங்காற்று இது வருன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் இதுல தப்புறதுக்கு என்ன வழி என்று. போர்ட் சைட்ல 20 பாகை திருப்ப வேண்டும், 30 பாகை திருப்பன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க 30 பாகை திருப்பும் போது அங்க கொம்பாஸ் இருக்கும் மாதிரி. அப்ப அது திருப்பும் போது என்ன செய்யும்? அந்த கப்பல் அந்த வழியே போச்சு. அப்ப சிறிய சுக்கானால் ஒரு கப்பல் திருப்பப்படுவது போல இந்த நாவு நாள் முழு சரீரமும் கெட்டுவிடும். பாத்தீங்க,
அப்படியே நாவானதும் சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது.
பாருங்கள், சிறிதான சுக்கானால் திருப்பப்படுது, நாவும் சிறியது பெரிய காரியங்களை செய்துவிடும். ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திவிடும். அவை நாவை நாம் காத்துக்கொள்ள காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறான், யோபு பாயை கையால பொத்திக் கொள்றேன். என்னடா புருட்டு வரும், பல்லுக்களால வாய்க்களால புருட்டு வரும், அப்ப நான் பொத்திக் கொள்ளுகிறேன். ஆகவே இந்த நாவல் குறித்து யாக்கோபு இப்படியான காரியங்களை சொன்னால் நாம் தேவனை துதித்து நாங்கள் மற்றவர்களை சபிக்காது, காயப்படுத்தாது, துன்புறுத்தாது, தேவையற்ற காரியங்களை பேசாதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அப்படி என் சொன்னால் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் என்ன சொல்லியிருக்கு என்று நான் எடுக்கிற காரியங்கள் ரெண்டிலும் தான் எடுக்கிறது வழக்கம். பழைய ஏற்பாட்டை மட்டும் நாங்கள் வாதிட்டு விட்டால் புதிய ஏற்பாட்டிலே எல்லாம் போய்விடும். அவை சங்கீத புத்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள், 34வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை வாசிப்போம், வாசிக்கிறோம் நாங்கள் இல்லையா, 1-10 வரையும் இல்ல 11 வரையும், நான் 11 வரையும் நான் வாசிக்கிறோம். தாவீது கோலியத்தை கொண்டவன் ஒரு அரசனுக்கு முன்னால ஒரு பைத்தியக்காரனாய் நடித்து இந்த காரியத்தை சொல்லுகிறான். அந்த இடத்துல இந்த காரியத்தை அவர் பாடுகிறான், கத்திரை நான் காலத்தின் சித்தன்னு சொல்லுகிறான். அதுல எடுத்துக்கொண்ட வசனம் 12:13-14 வசனம் வாசிப்போம். நல்லா கவனிங்க பாருங்கள், 12:13-14.
நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்?
யார் கேள்வியல்ல, யார்?
உன் நாவை பொல்லாப்புக்கும்,
உன் நாவை என்ன செய்ய வேண்டும், பொல்லாப்புக்கும்,
உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்.
அதான் உதடுகளை கபட்டு வன்னிப்பு வசனிப்பு எங்க இருந்து வருது, நாவிலிருந்து வருது. அப்ப உதடுகளை நாங்கள் என்ன மூடிக்கொள், நான் பேசாதபடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும்.
தீமையை விட்டு விலகி,
தீமையை விட்டு விலகி
நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்.
சமாதானத்தை தேடி நீ அதை தொடர்ந்து கொள். எது சமாதானத்தை வழி, எது தேவனுடைய நீதியின் வழி, அதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னுமா நீதிமதிகள் 18:21 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஞானவான் தேவனுக்கு பெரிய ஆலயத்தை கட்டினவர், அவர் சொல்லுகிறார் 18:21
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
ஹலோ, மரணமும் ஜீவனும் வாழ்க்கை, தீமையும் நன்மையும் எங்க இருக்கிறது, நாவில். என் நாவில இருக்கிறது சொல்லுங்க, என் நாவில் இருக்கிறது.
அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்.
அதன் கனியை புசிப்பார்கள். நீ தீமையை விதைச்சா தீமையை புசிப்ப, நன்மையை விதைச்சா நன்மையை புசிப்ப. இதுதான் சங்கீதம் சரி, ஞானவான் எழுதி வச்சிருக்க. மரணமும் ஜீவனும் என்னது, நாவின் வடைய சொல்லிருக்காரு, வாயின் அதிகாரம் என்று சொல்ல இல்ல, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே அது பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது. சரி, அப்போஸ்தலர் பேதுரு இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்து நாங்கள் ஜெபிக்க கடன் சொல்லப்படுறோம். 1 பேதுரு 3:10
ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி
காத்துக் கொள்ள வேண்டும். ஹலோ, உங்களை தான் சொல்றேன், எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறேன் சொல்லுங்க, ஜீவனை விரும்புகிறேன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறேன். அப்படி என்றால் நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், பொல்லாப்புக்கு என் நாவை கபடத்துக்கு என் உதடுகளையும் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னாதான் நாம் நன்மையை புசிப்போம், கனியை புசிப்போம். அவை தேவசமத்திலே எழுமி நின்று நாங்கள் கடன் செல்ல போகிறோம். இந்த விதத்திலே தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மனுஷனையும் 3 காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற காரியங்களை, ஆவி ஆத்மா சரீரம், சரீரம் அழிந்து போய்விடும் ஆனா ஆத்மா அழியாதது. அது ஒன்று பரலோகம் அல்லது நரகம் என்ற காரியங்களை குறித்து பார்த்து அதிலே அநேக அவயங்களை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அநேக அவயங்களே இந்த நாவை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டது, அநேக 7 பழமொழிகளை குறித்து பார்த்தோம். 7 நாடுகள் இந்த நாவை குறித்து எப்படி இந்த நாவு இப்படியான என்று சொல்லியிருக்கிறார்கள், அது எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு தான். ஆனா வேத வாத்து சொல்லுகிறது சங்கீதத்திலும் யோபு புஸ்தத்திலும் பார்த்தால் அந்த நாவை குறித்து அநேக காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கூர்மையானது, வஞ்சம் உள்ளது, எத்தனையோ காரியங்களை சொல்லப்பட்டது. ஆனால் தேவனை எப்படி நாம் செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், தேவ வசனத்தையே பேச வேண்டும், நல்லதையே நாம் நினைக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும் என்று சொன்ன காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நாவானது அதிக பொல்லாங்கு, கபடு உள்ளது, சீட்டு உள்ளது, சிறிய அபயம், யாக்கோபு சொல்ற நெருப்பு, பெரிய காட்டையும் கொளுத்தி விடும், பெருமையாலே பேசுகிறது, இச்சகம் பேசுகிறது, அது விஷம் நிறைந்தது. இப்படியான அநேக காரியங்களை யாக்கோபு சொல்லிக் கொண்டு வந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தா ஜீவனை விரும்பி நான் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நான் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை பேசி
நல்லதையும் நல்ல காரியங்களை நாங்கள் பேசி நாங்கள் வாழ வேண்டும். சபித்தலும் துதித்தலும் ஒரு வாயிலிருந்து வரவே கூடாது. இப்படி இருக்கலாகாது என்று சொல்ல குதிரை கடிவாளத்தால் போட்டு முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்து போல நாக்கு நாங்கள் காவல் வைக்க வேண்டும், கடிவாளமாக வைக்க வேண்டும். தேவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் பொய் பேசுறது குறித்து அதிகமாக அவர் சொல்லியிருக்கிறார், பொய் பேசாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பரலோகத்துக்கு போவதற்கே இந்த பொய் சொல்றதெல்லாம் போக முடியாது என்று நாங்கள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலும் 22ஆம் அதிகாரத்திலும் பார்த்தோம். 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்த்தோம். அநேக காரியங்களை சொல்லி அது பொய்யும் ஒரு காரியம் மாதிரி சொல்லப்பட்டது. ஆகவே சங்கீதத்திலே கேளியாய் தொடங்கினது, நீதிமொழிகளிலே அது எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு எப்படியா இதை சொல்லி இருக்கிறார். ஆகவே என் நாக்கு காவல் வெய்யும். ஆண்டவரே என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே, முடியலை ஆண்டவரே, 32 பல்லுகள் இருந்து ஆண்டவரே, வாய் இருந்து ஆண்டவரே அது கீழ்படுகிறது ஆண்டவரே, சொல்வழி கேட்கிறது ஆண்டவரே. பெரிய கப்பல், எத்தனையோ டன் நிறையான கப்பல்கள் ஒரு சுக்கானால் திருப்பப்படுவது போல அது சிறிய அவயமாக இருந்தாலும் பெரிய காட்டியை கொளுத்து விடுகிறது, வாழ்க்கை முழுவதையும் அழித்து விடுகிறது. வேதில சொல்லப்படுகிறது அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்து விடுகிறது என்று வேதம் சங்கீத புத்தர். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் நன்மையான காரியங்களை நாங்கள் பேச வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், நன்மையான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். எந்த தீமையான வார்த்தை, எந்த தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் வர வேண்டும். ஆண்டவரே என்ன அவை காத்துக்கொள்ள மாட்டவர், என்ன அவை காத்துக்கொள்ள மாட்டவர். இவரிடத்தில் எல்லாரும் கரங்களை ஏற்றி தேவ சமத்திலே கேட்போம், ஆண்டவரே என் நாவை காத்துக்கொள்ள மாட்டான், என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. யோபு சொன்னது போல் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், மூறாதபடி ஆண்டவரே அது கீழ்படுகிறது இல்லை ஆண்டவரே. கடிவாளம் போட்டு ஆண்டவரே குதிரைக்கு கட்டுப்படுத்தது போல நாக்கு கடிவாளம் போடுமாண்டவரே.